The following is a class by His Holiness Rompada Swami, the Srimad Bhagavatam, 1st Canto, 1st Chapter, verse 23, given on December the 5th, 2005, in St. Louis, Missouri.
Shri Bhaktivedanta Swami Shri Prabhupada Ananta Koti Vaishnavarinda Ki Gantaraj Srimad Bhagavatam Ki Samira Bhaktivarinda Ki Nithai Gopremanandi. All glories to the assembled devotees. All glories to Sri Guru and Sri Gauranga. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya.
Om Namo Bhagavate Vasudevaya.
Bhuri Yogeshwari Krishne. Ramanye Dharma Varmani. Svam kastam adhuno pete. Dharmakam sharanam gataha. Brohi Yogeshwari Krishne. Brahmanye Dharma Varmani. Svam kastam adhuno pete. Dharmakam sharanam gataha. Brohi, please tell Yogeshwari, the Lord of all mystic powers, Krishne, Lord Krishna, Brahmanye, the absolute truth, Dharma, religion, Varmani, protector, Svam, own, Kashtam, abode, Adhuna, nowadays, Upete, having gone, Dharmaha, religion, Kam, unto whom, Sharanam, shelter, Gataha, gone. This is the last verse of chapter 1, and it's the last of the 6 questions asked in chapter 1. So we're going to review the 6 questions asked by the sages. The basis of Srimad Bhagavatam is these 6 questions, so they're important. And they're answered in chapters 2 and 3. Translation, since Sri Krishna, the absolute truth, the master of all mystic powers, has departed for his own abode, please tell us, to whom the religious principles have now gone for shelter? Krishna left. With him he was the shelter of religious principles. Now he's gone. We're going to see in a moment the language of the answer. It says specifically that knowledge, religion, etc. has gone with him. So what's the shelter for religious principles now? Purport, essentially, religion is the prescribed code, the prescribed codes enunciated by the personality of Godhead himself, meaning codes of conduct, proper behavior, achar, sadachar, duties for mankind. Whenever there is gross misuse or neglect of the principles of religion, the Supreme Lord appears himself to restore religious principles. That is stated in Bhagavad Gita. It's also stated by Bhagavad Gita. Here, the sages of Naimisharanya are inquiring about these principles. principles of religion, principles of proper conduct. But when Krishna was present, people sat straight. They were in good behavior. Now, in the absence of Krishna, where is that good behavior? What's going to induce people to do that? What's the light and the inspiration for people to do that? The reply to this question is given later. But we'll tell you what it is. The Srimad Bhagavatam is the transcendental sound representation of the personality of Godhead, and thus it is the full representation of transcendental knowledge and religious principles. So there it is.
In the adhyayathin kadaisi seyyal, aaru kelvigalil kadaisi kelvi idil ullathu. Sutta Goswamidam Naimisharanya Munivargal Aaru Kelvigal Ketargal Ivai Srimad Bhagavatathin Adipadayana Kelvigalagum Miga Mukhyamanavayagum Ivatirku Badil Irandavathu Moondravathu Adhyayangalil Tharappattullana Mudumudar Kadavulagiya Ella Yoga Shaktigalukkum Thalaivanagiya Krishnan Tan Sonda Irppidam Chendravittan. எனவே தயவு செய்து தார்மீக கொள்கைகள் எங்கு அடைக்கலம் எடுத்துக்கொண்டுள்ளன என்று கூறுங்கள். கிருஷ்ணன் இங்கிருந்து கிளம்பி தன் இருப்பிடம் சென்றுவிட்டான். அவன் தர்மத்தின் கொள்கையிடம் அடைக்கலமாக இருந்தான். அறிவு தர்மம் எல்லாம் அவனிடம் சென்றுவிட்டது. அவற்றின் அடைக்கலம் இப்போது எதுவாகும்? பொழிப்புரை. முக்கியமாக தர்மத்தின் கோட்பாடுகள் பரமனால் நேரடியாக வரையறுக்கப்பட்டுள்ளவை. எப்போதெல்லாம் இவை முழுவதும் தவறாகவோ அலட்சியமோ படுத்தப்பட்டால் அவற்றை தூக்கி நிறுத்த பரமன் தானே இறங்கி வருவான். இது பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இங்கே நைமிஷாரண்ய முனிவர்கள் அவற்றை பற்றி கேட்கின்றனர். இதற்கு பதில் பின் அளிக்கப்படும். ஸ்ரீமத் பாகவதம் உன்னத வடிவில் உள்ள பரமனின் பிரதிநிதித்துவமாகும். எனவே அவை தர்மத்தின் உன்னத அறிவிற்கும் பிரதிநிதியும் கூட ஆகும். கோட்பாடுகள் என்றால் பரமனால் ஏற்படுத்தப்பட்ட விதிமுறைகள் என்பதாகும். சதாச்சார், நன்னடத்தைகள், மக்களின் கடமை இவற்றையெல்லாம் பரமன் இருந்தபோது நடத்தைகள் இருந்தன. இப்போது இவையெல்லாம் அவன் இல்லாத போது எங்கே? மக்களை அவ்வாறு நன்னடத்தையில் இருக்க எது தூண்டும்?
So we'll go, cover this verse and go, we'll, this morning we'll discuss what are the five questions and essentially what are the five answers. So here's the sixth question. Question is clear. Krishna is gone. And he, when he was present, he was the shelter of religious principles. Now he's gone. What's the shelter of religious principles? Good question. And that's their concern is the age of Kali has begun. That's why they were in the forest performing this yajna, is they wanted to counteract the influence of the age of Kali. So the question is, now that the age of Kali is upon us, Krishna's gone, look out. What's the shelter for those who want to achieve self-realization? And to achieve self-realization, to abide by codes of religious conduct. So the answer is Srimad Bhagavatam. The verses, text 43 of chapter 3.
Naimisharanyatha Munivargalin Kavalai Krishnan Chendradaindha Piragu Thannirupidam Edhu Ivargalai Ookuvikkum Edhu Thoondum Idhu Aaravathu Kelvi Matra Kelvigalai Ellam Paarkalam Engirar Maharaj. Kelvi Thulliyamaga Ullathu. Krishnan Ingirundhu Chendru Vittan. அவன் இங்கிருந்தபோது அந்த தார்மீக கொள்கைகளின் அடைக்கலமாக இருந்தான். அவன் சென்றுவிட்ட பிறகு எங்கு சரணடைந்துள்ளன இவை? நைமிஷாரண்ய முனிவர்களின் கவலை என்னவென்றால் க கலி தொடங்கிவிட்டது, எவ்வாறு அதன் பிரபாவத்தை முறியெடுப்பது என்பதாகும். கிருஷ்ணன் சென்று விட்டதால் தன்னிலை விளக்கம் அடைய விரும்புபவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், இந்நிலை அடைய தர்மத்தின் எந்த கோட்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும், இதற்கு பதில் ஸ்ரீமத் பாகவதம் 3வது அத்தியாயத்தில் 43வது செய்யுளில் கூறப்பட்டுள்ளது.
கிருஷ்ணே ஸ்வதார்மோ பகதே தர்ம ஜ்ஞானாதிபி சஹ கலோ நஷ்டத்ருஷம் ஏஷ புரணார்க்கோ துனோ திதஹ. Just after the departure of Lord Krishna to his own abode, Krishna Svadhama Upagate, same as the Upagate, Upete, same root, Adunopete, Krishna has gone to his own abode, Svadhama. With him, Saha, along with him, Dharma, Jnana, etc. All things of goodness, they're gone, because they're manifest by Krishna's presence and Krishna is gone. So, just after Krishna disappeared, we're in this age of Kali, Nashta Drisham, the vision of people in general is destroyed, meaning seeing things properly, seeing in knowledge. So the reverse is seeing what is not to be done is what is to be done. What is to be done is not to be done. Knowledge and ignorance, or it's a contradiction, knowledge and ignorance, but people have conviction in what is not to be done is what is to be done. Modes of nature, the influence of the mode of ignorance in the age of Kali. So victims of that darkness are relieved by the light. Purana Arka, the Purana that gives light. As brilliant as the sun, dhunoditaha, just as brilliant as the sun. So when Prabhupada has explained this verse, he's described when you, at sunset, so the sun sets in the west, it rises in the morning in the east, and then it's brilliant, and then the day fades, and then the sun sets in darkness. So shortly after the sun sets, the sun of Krishna sets, the moon of Srimad Bhagavatam appears. Nice poetic imagery. The sun sets and the moon rises on the eastern horizon again. And normally the light of the moon, just being reflection of the light of the sun, is much less. But when the Srimad Bhagavatam appears, it's as brilliant as the sun. And then Prabhupada comments, but without the scorching heat. Because the sun, direct rays of the sun can be very, very hot and burning. But the rays of the moon are very cool and soothing. So as brilliant as the sun, but as soothing and cooling as the moon. That is the Srimad Bhagavatam. And it appeared just after Krishna's departure. Sun set in the west, moon rose in the east. Providing that same function that Krishna provided, the giving shelter to religious principles, knowledge, and the etc. means all other things of goodness. And because both Krishna and Srimad Bhagavatam are non-different, the Bhagavatam being the literary incarnation of the Lord,
and Krishna being the Lord himself, there,
கிருஷ்ணன் தன் சொந்த இருப்பிடம் சென்றடைந்த பிறகு கிருஷ்ணே சுதாம்னே உபகதே உபேதே உபகதே இரண்டும் ஒன்றுதான். சக அவனுடன் கூட தர்மம் தியானம் முதலியவை எல்லாம் எல்லா நற்குணங்களும் சென்றுவிட்டன. அவை கிருஷ்ணன் இருந்தபோது தென்பட்டன. இப்போது அவன் தன் இருப்பிடம் சென்று விட்டான். கலியுகத்தில் சாதாரணமாக எல்லோரும் பார்வை இழந்துவிட்டனர். நஷ்ட திருஷாம், அதாவது சரியாக ஒரு விஷயத்தை பார்ப்பது, அறிவுபூர்வமாக தெரிந்து கொள்வது என்பதெல்லாம் தெரியாது. அதாவது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று புரியாமல் அறிவும் அறியாமையும் முரணுக்கு பின் முரணாக செயல்படுகின்றது. ஜடங்களின் தமோகுணத்தில் பலியாகின்றன. இருள் ஒளியால் அழிக்கப்படும். புராண அர்க்க புராணங்கள் ஜடங்களின் தமோகுணத்தில் பலியாகின்றன. இருள் ஒளியால் அழிக்கப்படும். புராண அர்க்க புராணங்கள் ஒளியினை தருகின்றன. சூரியன் போர் ஒளிவிட்டு தெளிவை தருகின்றன. ஸ்ரீல பிரபுபாதா இதை விளக்குகிறார். சூரியன் மேற்கில் மறைகிறான், கிழக்கில் உதிக்கிறான். அப்போது ஒளிவெள்ளம் பரவுகிறது. அவன் மறையும் பொழுது இருள் பரவுகிறது. சூரியன் என்னும் கிருஷ்ணன் மறைந்த பிறகு ஸ்ரீமத் பாகவதம் என்னும் சந்திரன் உதித்தான். அருமையான கவித்துவமான விளக்கம். மேற்கில் சூரியன் மறைய கிழக்கில் சந்திரன் உதிக்கிறான். சாதாரணமாக சந்திரனின் ஒளி சூரிய ஒளியின் பிரதிபலிப்பதால் இருப்பதால் ஒளி மிக குறைவாக இருக்கும். ஆதலால் ஸ்ரீமத் பாகவதம் என்ற சந்திரன் உதிக்கும் போது அது சூரியன் போல் அதே ஒளியுடன் மெழுகிறது. ஸ்ரீல பிரபுபாதா சூரியன் ஒளி கடுமையாக இருக்கும் பொசுக்கும், அதே நேரத்தில் சந்திரனின் வெளிச்சம் இதமாக குளுமையாக இருக்கும் என்கிறார். பாகவதம் சூரியன் போல் ஒளி மிகுந்தும் அதே நேரத்தில் இதமாகவும் குளிர்ச்சியாகவும் சந்திரன் போல் உள்ளது என்கிறார். அதுதான் ஸ்ரீமத் பாகவதம் ஆகும். கிருஷ்ணன் கிளம்பிய உடனேயே அது தோன்றியது. சூரியன் மேற்கில் மறைய சந்திரன் கிழக்கில் உதித்தான். கிருஷ்ணன் அருளிய கோட்பாட்டை கொடுத்துள்ளது அவை. அதாவது தார்மீக கொள்கை, நற்குணங்கள் போன்றவற்றிற்கு முழு அடைக்கலம் தந்துள்ளது. கிருஷ்ணனும் பாகவதமும் ஒன்றே. பாகவதம் கிருஷ்ணனின் இலக்கிய வடிவ அவதாரம். எனவே சுத்த சத்துவத்தில் உள்ளன என்று பொருள்.
There's Shuddha Sattva, and so when we speak of goodness, we should understand it means goodness that's unmixed. Shuddha Sattva, unmixed with any tinge of passion, any tinge of ignorance. That's the nature of the Srimad Bhagavatam. So this is the last of the six questions, and then we jumped ahead. So the structure is, the composition of Srimad Bhagavatam is that the first chapter of the first canto does basically two things. It describes the qualifications of the speaker and the qualifications of the audience for Srimad Bhagavatam to be effective. You have to have a proper speaker, you have to have a proper audience. So the sages glorify Sutta. Sutta expresses his appreciation of the sages. So what are the qualifications in order for transcendental knowledge to be passed on properly? And the second part of chapter one is the questions, the essential questions that make up the whole Srimad Bhagavatam in one sense. It's like an introduction to the topic of the whole Srimad Bhagavatam. Here's the topics of Srimad Bhagavatam, but it's in the form of questions, so it's very attractive and appealing. And then chapters 2 and 3 are the answers to those questions. And embedded within the answers to those questions, it includes sambandha, abhideya, and prayojana. It includes knowledge of the relationship of all things to the Supreme Lord. It includes understanding of the process of acting in that relationship, and it describes the conclusion. And Srimad Bhagavatam is the sixth question. What is the means? What's the shelter? Ashraya. In the list of the 10 topics of Srimad Bhagavatam, that's one of the topics. Ashraya, the shelter of all living entities, and the shelter of our loving relationships. Ultimately, Krishna is that shelter in all loving relationships. Otherwise, they're not loving relationships. They're material, what's in it for me, relationships. A business relationship, mercantile relationship. The loving relationship is where Krishna is at the center. He's the shelter. Others are taking shelter of him, and thereby they have relationships with one another of different descriptions. So the first question, now we're going to go through the six questions. The first question is, what is the Shreya Uttama? What is the all-around good, ultimate good, for all living entities? What is that?
Krishna, mudumudar kadavulanadal, sudha sattvatil ullan. Sudha sattvam ennum bodhu, tamorajo gunangal kalakkadavai enbadu aagum. பாகவதத்தின் முதல் ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயம் அடிப்படையில் இரண்டு தெளிவாக்குகின்றன. அது பேச்சாளனின் தகுதியையும் சபையோரின் தகுதியையும் விளக்குகிறது. பாகவதம் சரியாக செயல்பட வேண்டுமானால் சரியான பேச்சாளரும் கேட்பதற்கு சரியான சபையோரும் தேவை. முனிவர்கள் சூத்தரை புகழ்கின்றனர். சூத்தர் முனிவர்களின் கேள்விகளுக்கு நன்றி செலுத்துகிறார். எனவே உன்னத அறிவான சரியான வழியில் தொடர்ந்து அளிக்கப்பட வேண்டும் பிற்காலத்தோருக்கு. இரண்டாவது பகுதி கேள்விகளாகும். ஸ்ரீமத் பாகவதத்தை அளிப்பதற்காக அடிப்படையான அத்தியாவசியமான கேள்விகள் அது. ஒரு விதத்தில் அது ஸ்ரீமத் பாகவதத்தின் தலைப்புகளை அறிமுகப்படுத்துகிறது. பாகவதம் கேள்விகள் வடிவில் எழுப்பப்பட்டுள்ளது. எனவே அது மிகவும் வசீகரமானது, அழகானது. அத்தியாயங்கள் இரண்டும் மூன்றும் அந்த கேள்விகளுக்கு பதில்கள் அளிக்கின்றன. அந்த பதில்கள் நாம் சம்பந்த அபிதேய மற்றும் பிரயோஜன அறிவை பெறலாம். அது பரமனுடன் தொடர்பு என்ன என்னும் விஷயத்தை விவரிக்கிறது. மேலும் அந்த தொடர்பை அடையும் அறிவையும் தன்னிடத்தை கொண்டுள்ளது. அவ்வாறு நடக்கும்போது வரும் முடிவினையும் விளக்குகிறது. பாகவதத்தில் கூறப்பட்டுள்ள 10 தலைப்புகளில் அடைக்கலம் ஆஸ்ரயா என்பது ஒன்றாகும். அதாவது எல்லா ஜீவராசிகளின் அடைக்கலம், பரமனுடனான அன்பான தொடர்பின் அடைக்கலமும் விளக்கம் செய்யப்பட்டுள்ளது. முடிவில் கிருஷ்ணன்தான் எல்லாவற்றிற்கும் அடைக்கலம், எல்லா அன்பான தொடர்புகளுடைய அடைக்கலம் அவன்தான். அவனுடன் தொடர்பு இல்லாவிட்டால் அந்த தொடர்பு வெறும் பௌதீகமானதாகும், வெறும் வியாபார தொடர்புகளாகும். அன்பான தொடர்பு என்பது கிருஷ்ணனை மையமாக கொண்டது. அவன் அடைக்கலம், மற்றவர் அவனிடத்து அடைக்கலம் பெறுவதால் ஒருவருக்கொருவர் வெவ்வேறு விதமான தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டுள்ளப்பட்டிருக்கிறது. 6 கேள்விகளையும் விளக்கப் போவதாக மகாராஜ் கூறுகிறார். முதலாவதாக ஸ்ரேய உத்தம, எது மிகவும் உன்னதமான முடிவான நன்மை தருவது, அது எந்த ஒன்று அது என்பதாகும்.
And the second question is, what's the essence of the scripture? They're very closely related. In fact, the answer, now what I'm referring to here is, as far as the questions and answers, this is commentary by Vishwanath Chakravarti Thakur and Jiva Goswami. So, Bhurijan Prabhu is, when he does his Bhakti Vaibhav study, he's going to present this. He just shared it with me, so I'm sharing it with you. This is what our acharyas are saying. The ultimate good, the principles of religion, what's the essence of all the scripture? the way that they ask the question is they say, in this age of Kali, all good qualities are destroyed, and people don't have the temperament to go through all the scriptures. They don't have the capacity to understand. They're very lazy, they're misguided, they're unfortunate. So who's going to go through all the Vedas and get the essence? So could you do this one thing? Could you just state concisely what's the essence? Like, you know, neat little one sentence thing. What's the essence? And so that essence is supplied. It's in second chapter, texts 6 and 7. The essence is devotional service as the means to realize one's eternal relationship with Krishna. That's the essence. And it's also the all-around good. But the question is presented separately and expanded upon in the later verses of Srimad Bhagavatam, but that's one of the essence questions. Then another question is, why did Krishna appear? For what reason did Krishna come as the son of Devaki? So that's a third question. He came to bring deliverance to those who are situated in goodness, is the answer. To deliver from the material existence altogether, those who are situated in goodness.
இரண்டாவது கேள்வி, எல்லா சாஸ்திரங்களின் சாரம் என்ன? இந்த கேள்வி பதில்கள் ஜீவ கோஸ்வாமி மிஸ்னா சக்கரவர்த்தி டாகூர் அவர்கள் கூறியதை சார்ந்ததாகும். புரிஜன் பிரபு பக்தி வைபவ் என்ற அதற்காக இவற்றை வெளியிடப் போகிறார். அவர் தன்னுடன் பகிர்ந்து கொண்டதை நம்முடன் பகிர்ந்து கொள்வதாக மகாராஜ் கூறுகிறார். இதைத்தான் நமது ஆச்சாரியர்களும் கூறுகின்றனர். தர்மத்தின் கொள்கை, எல்லா சாஸ்திரங்களின் சாரம், எல்லோருக்கும் நன்மை பயப்பன அவர்கள் இக்கேள்விகளை கேட்பதற்கு காரணம் கூறுவது என்னவென்றால், இந்த கலியுகத்தில் எல்லா நற்குணங்களும் அழிக்கப்பட்டுள்ளன, மக்களுக்கு சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் என்ற இயற்கையான மனநிலை இருக்காது என்பதுதான். அவர்களுக்கு புரிந்து கொள்ளும் ஆர்வமும் ஆற்றலும் இல்லை. சோம்பேறிகள், தவறான வழியில் இட்டு செல்லப்படுவார்கள், அதிர்ஷ்டம் கெட்டவர்கள். எனவே யார்தான் எல்லாவற்றையும் படிக்கப் போகிறார்கள்? எனவே எல்லா வேதங்களின் சாரத்தையும் சுருக்கி தர முடியுமா என விளக்குகின்றனர். இரண்டாவது அத்தியாயத்தில் அளிக்கப்பட்டுள்ளது செய்யுள் 6-7. சாரம் என்னவென்றால் பக்தி தொண்டு. இதை ஏதுவாக வைத்துக்கொண்டு கிருஷ்ணனுடன் நமது நிரந்தர தொடர்பை அடைவது, அதுதான் சாரம். அது மேலும் எல்லா வகையிலும் நன்மை பயப்பது. பின்வரும் பாகவதத்தின் பகுதிகளில் இவை தெளிவாக விரிவாக்கப்பட்டுள்ளன, அதுதான் சாரம் என்ற கேள்வி. மூன்றாவதாக, ஏன் கிருஷ்ணன் தோன்றினான்? எந்த காரணத்திற்காக அவன் வந்தான்? தேவகியின் மகனாக ஏன் தோன்றினான்? அவன் சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருப்போரை விடுதலை செய்ய வந்தான், அதுதான் பதில். பௌதிகத்தனமான இருக்கே நின்றும் சுத்த சத்துவத்தில் முழுவதுமாக இருப்பவரை விடுதலை அளிக்க வந்தான். அவனது இருக்கையின் வாயிலாக மற்றவர்கள் உண்மையான சத்துவகுணத்திற்கு கொண்டு வரவும் வந்தான். பிறகு அவர்களை படிப்படியாக விடுவிக்கவும் செய்வான், இதற்காக வந்தான். மற்ற இரண்டு கேள்விகளில் ஒன்று, பரமனின் வடிவங்கள் யாவை? மற்றது அவனின் விரிவாக்கங்கள் பற்றியது. பிரம்ம விஷ்ணு சிவா எவ்வாறு அவர்கள் சிருஷ்டி செய்தலில் செயல்படுகின்றனர்? அதாவது இரண்டாவது அத்தியாயத்தில் 30 முதல் 33 வரையிலுள்ள 4 செய்யுள்களில் பதில் அளிக்கப்பட்டுள்ளன. இந்த பதிலை தொடர்ந்து வருகிறது 5வது கேள்வி.
The answer to the question, which is the 5th question, can you please describe the forms of the Lord as they appear in this world, the incarnations, the Lila avatars and so forth. And so separate is the Purusha avatars, But the Purusha avatars, their function is creation. The Purusha avatars do not exist in the spiritual realm in that four-armed form. They do exist for the purpose of creation. And they're eternally manifested forms because the energy of the Lord is also eternal, and the process of creation, maintenance, and annihilation, it's going on perpetually. But, in other words, that spirit souls that are in the spiritual world, there's not Paramatma within the heart because there's Paramatma before them, or the Supreme Lord is before them. And because those living entities desire to ignore the Supreme Lord, he hides himself within their heart. So he's their eternal companion. And in the spiritual world, there's not the Lord in the heart, there's the Lord before them. Like that. So, it's a short chapter, just 23 verses, and the essential questions that make up the whole context of Srimad Bhagavatam have just been presented. And then chapters 2, Jiva Goswami explains that 4 of the 6 questions are answered in chapter 2, and the remaining two questions are answered in chapter 3. In chapter 3 gives a list of
ஐந்தாவது கேள்வியானது இவ்வுலகத்தில் தோன்றிய பரமனின் வடிவங்கள் யாவை என்பது. மற்ற அவதாரங்கள், அதாவது புருஷ அவதாரங்களின் நிகழ்ச்சி முறை சிருஷ்டி ஆகும். புருஷ அவதாரங்கள் ஆன்மீக உலகில் 4 கை வடிவில் உள்ளன அல்ல. அவர்கள் சிருஷ்டிக்காக இருக்கின்றனர், நிரந்தரமானவை. ஏனெனில் பரமனின் சக்தியும் நிரந்தரமானது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்பது இடைவிடாது ஏற்பட்டு கொண்டிருப்பதால் அவையும் இடைவிடாத தன்மையில் இருக்கும். ஆன்மீக ஒலியில் உள்ள ஆன்மாக்களுக்கு நேரெதிரில் பரமன் இருப்பதால் அங்கு தனியாக அவர்களின் இதயத்துள் இருப்பதில்லை. இதயத்துள் இருக்கும் பரமன் பரமாத்மா அல்ல அங்கு. அவர்கள் முன் தென்பட்டு கொண்டிருக்கும் போது இருக்கும் பரமாத்மாவாகும். அல்லது பரமன் அவர்களை முன்னால் உள்ளான். எந்த ஜீவராசிகள் பரமனை தவிர்க்கின்றனவோ அவர்களது இதயத்துள் ஒளிந்து கொள்கிறான். அவன் அவர்களது நிரந்தர தோழன். ஆன்மீக உலகில் பரமன் இதயத்தின் தலைவன் அல்ல, எதிரில் உள்ள தலைவன். இந்த அத்தியாயம் மிகச் சிறியது, 23 செய்கைகள் கொண்டது. இந்த கேள்விகள் முழு பாகவதமும் வருவதற்கு அடிப்படையானவையாக அமைந்துள்ளன. ஜீவ கோஸ்வாமி 4 கேள்விகள் 2வது அத்தியத்திலும் மீதியுள்ள 2 கேள்விகள் 3வதிலும் பதிலளிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்.
The avatars of the Lord. And then at the end of chapter 3, the verse that we just reviewed, that Buddhist principles are given shelter by this Srimad Bhagavatam after Krishna's departure. So Srimad Bhagavatam is, because that is its function, it's very important for us. Srila Prabhupada has very kindly made it available to us, but it's very important for us to bask in the light of Srimad Bhagavatam so that the darkness of ignorance of this age of Kali is dissipated. And if we stray, or just as Prabhupada said, or even neglect the Srimad Bhagavatam, we're in darkness. Because it's the age of Kali all around us. You have to keep the light on. Or it's darkness. It's just the nature. It's nighttime. It's wintertime. It's the, of the 4 yugas, it's the most difficult time. And so, this is our very, very important and prominent shelter. Srimad Bhagavatam. So it's regular recitation. And our participation in its regular recitation is very, very important. Of course, Prabhupada very responsibly and correctly explains that Bhagavad Gita performs that function also. Or it's the entrance into Srimad Bhagavatam. The principles explained in Bhagavad Gita assist in understanding Srimad Bhagavatam properly. They're good companion literatures, in other words. And so, he's established that we study Srimad Bhagavatam in the morning, in our temples, and Bhagavad Gita in the evening. And I hope we have some enthusiastic effort here for encouraging people to receive Bhagavad Gita during Gita Jayanti and give it to others. Make arrangements for that to happen.
அத்தியாயம் மூன்று பரமனின் அவதாரங்கள் பற்றிய பட்டியலை தருகிறது. மூன்றாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சென்ற பிறகு அடைக்கலம் என்ன என்பது பற்றி கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஸ்ரீல பிரபுபாத அவர்கள் நாம் ஒளிவள்ளத்தில் மூழ்க மிகவும் கருணையுடன் நமக்கு இது கிடைக்கும்படி செய்துள்ளார். இதனால் கலியினால் உண்டாகும் இருட்டு தொலைக்கப்படும். நாம் பாகவதத்தை அலட்சியப்படுத்தினால் நாம் இருளில் இருப்போம் என பிரபுபாதா கூறியுள்ளார். கலியுகம் நம்மை சுற்றியுள்ளது, எனவே நாம் விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். கலியின் தன்மை இருள், நம்மை சுற்றி ஒளி விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். இரவு போல் இருளானது கலி என்பது, எனவே விளக்கு தேவை. நான்கு யுகங்களில் இது மோசமானது, எனவே பாகவதம் மிக முக்கியமான அடைக்கலம். பாகவதத்தை முறைப்படி வாசிப்பதும் அதில் நாம் பங்கு கொள்வதும் மிகவும் அவசியம். மிகவும் உற்சாகமாக பங்கு கொள்ள வேண்டும். பகவத்கீதை இந்த வேலையும் செய்வதாக பிரபுபாதா நமக்கு சரியாகவும் பொறுப்பாகவும் நமக்கு அருளியுள்ளார். ஸ்ரீமத் பாகவதத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கொள்கைகளை பகவத்கீதா அருளியுள்ளது என்று கூறுகிறார். இவை ஒன்றுக்கொன்று நல்ல தோழமை கொண்ட இலக்கியங்கள் ஆகும். எனவே அவர் பாகவதம் காலையிலும் பகவத்கீதை மாலையிலும் படிக்க வசதி செய்துள்ளார். கீதா ஜெயந்தியின் போது நாம் இதை மற்றவருக்கு பகவத்கீதையை உற்சாகமாக பகிர்ந்தளிக்க ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
Well, a little bit, sure. It starts with their respect. When they approach Suta Goswami to speak, their respect is an opening of the heart. And that means that one is ready to receive the oral messages so they can deeply enter the heart. Another qualification of a good listener is they're searching for, just as the sages are asking, the ultimate good. Jigyasu Shreya Uttama. They're not just looking, you know, how to take care of a problem. I got a parking ticket, Maharaj, what should I do? I got this problem, what should I do? Can you bless my son so he'll pass his exam, so he'll get into the school, and so he'll get a good certificate, so he'll get a good job, and he'll take care of me in my old age? Mm-hmm. Can you bless my son? That's not Shreya Uttama. So a good listener is one who understands beyond all this temporary stuff, there's some ultimate good that needs to be reckoned. I want to understand what that is and how to approach. So it doesn't mean temporary things are useless or just Maya. If they're absent, connection with Krishna, it's just Maya. But how can I approach this situation in such a way it can help me connect with Krishna? Then it's inquiring into the absolute good. So when that absolute good searching consciousness is there, makes a good listener. Another third qualification of a good listener is they have a little bit of discrimination about who's a good source to go and inquire from. And another qualification is that a good listener is one who's ready to apply what they've heard once they've understood it properly. Just shooting the breeze it's not a good listener without application. Then another qualification of a good listener is they continue to inquire until the subject matter is clearly understood. So asking questions after hearing for clarification, that's a sign of a good listener. Another sign of a good listener is that they want to share that with others after they've heard it, because there's this wow experience. And so they're not misers, they're liberal. They're not kripana, they're brahmana. They like to give that which they've received and share with others. Not in a dogmatic and, berating way, but in a very kind and compassionate way. It's just a natural flow of being a good listener. Another sign of a good listener is they walk their talk. They live their life by that which they speak, based upon that which they've heard. But I go back to the first one. It all starts with respect. I may not even know how to inquire about ultimate good or anything like that. One can learn those things if there is proper respect. And our Western ways of doing things is minus respect. The whole education system, family system, it's just, the fabric of respect is noticeably absent, especially for persons and cultures where respect, at least to some degree, is still remaining. Come to America and it's shocking. And we're just used to it. No respect. Culture of no respect. The culture of no culture. Life isn't respected, mother isn't respected, the cow isn't respected, the land isn't respected, it's just exploit. Stay within the laws. As long as people don't catch you, you can go outside the laws sometime and exploit. Exploit people, exploit resources, exploit. And respect doesn't permit that. Just it checks that tendency, and rather one is looking in a humble mood towards things that have value or persons that are displaying character. So one of the things that helps bring disrespect or the absence of respect is the absence of character. Because the whole process breeds more of the same process. Like the verse that we discussed the other day, that a thoughtful person can understand that deliberately the education system is a slaughterhouse arrangement. And the products of such a education system are people that don't have any character. They may know how to do things, lickety-split, get rewarded handsomely for doing so, and they have absolutely no character. A little nicety, cosmetic, but it's just like a perfume to cover the stench that's underneath. It's, you know, it's just, so, respect is just an essential part, fabric of any kind of relationship, and certainly the relationship of a student to a teacher. And then the others follow from it. Anything else? Thank you very much. Srila Prabhupada ki.
இப்போது ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் பொழுது, முதலில் மரியாதை அளிப்புடன் தொடங்குகிறது என்று கூறுகிறார். சூத்திரி பேசி சொன்ன அந்த நைமிஷாரண்யம் முனிவர்கள் அவர்கள் தந்தது அவருக்கு மரியாதை, அவர்கள் மீதுள்ள மதிப்பை காட்டுகிறது. இதயத்தை திறந்து வைப்பதாகும். அதாவது அவர்கள் அவர் கூறப்போவதை கேட்க தயார் என்ற நிலையில் இருக்கிறார்கள் என்று பொருள். எனவே விஷயம் ஆழ்ந்த இதயத்தினுள் செல்ல ஏதுவாகும். அவர்கள் ஜிக்ஞாசு, ஸ்ரேய உத்தம உண்மையை அறியும் ஆவலும் அடைக்கலத்தில் நம்பிக்கையினையும் காட்டுகிறது. பிரச்சனை எவ்வாறு தீர்ப்பது என்று மட்டும் அவர்களது குறிக்கோள் அல்ல. பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, என் மகன் நல்ல கல்விசாலையில் சேர்ந்து நல்லறிவு பெற்று நல்ல சான்றிதழ் பெற்று நல்ல வேலையிலமர்ந்து என் முதுமை காலத்தில் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கப்படும் ஆசைகள் அல்ல அது. அது ஸ்ரேய உத்தமம் அல்ல. தற்காலிகமான இவற்றையெல்லாம் தாண்டி கடைசி குறிக்கோள் உண்டு என தேடி அதை அறியும் ஆவல் முழு நன்மை என்று தெரிந்து கொள்வது, அதை அடைக்கலம் அடைய ஏதுவாக இருக்கும் என்ன என்று அறிவது. அப்படியென்றால் மற்ற தற்காலிகமானவை எல்லாம் பிரயோஜனமற்றது என்று பொருளா? அப்படியல்ல. எல்லாமே மாயையா? அப்படியும் அல்ல. இவை கிருஷ்ணனின் தொடர்பு இல்லாவிட்டால் அவை மாயையாகும். நான் இருக்கும் நிலையில் எவ்வாறு கிருஷ்ணனிடம் தொடர்பு சென்று அடைவது என்றும் அறியும் மனநிலையாகும். அதாவது முழு உண்மையை பற்றி கேட்டறிவது. அந்த முழு உண்மையில் தேடும் உணர்வு உள்ளது. அது நல்ல கேட்பாளனாக ஆக்குகிறது. மூன்றாவது, எவரிடம் கேட்டறிய வேண்டும் என்று பிரித்தறியும் அறிவாற்றலும் தருகிறது. மற்றொன்று, நன்றாக கேட்டறிந்து கொள்பவரானால் எவ்வாறு செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆவலும் இருக்கும். அதன்படி நடக்கவும் செய்வார்கள். அது இருந்தால், அவர்கள் சரியாக அறிந்து கொண்டால் பின்பற்றுவது சுலபமாக இருக்கும். கவனமில்லாமல் கேட்டது நல்லதல்ல. கேட்டதை செயல்படுத்தாவிட்டால் கேட்பதால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை என்ற பொருள். முழுவதும் தெளிவாக அறிந்து கொள்ளும் வரையில் அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தனர். தெளிவிற்காக பல கேள்விகள் கேட்டார்கள். இது ஒரு தகுதி. அதுதான் நல்ல நிலைமை. கேட்ட பிறகு தெளிவாவதற்காக மேலும் மேலும் கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்ற பொருள். தெளிவு பெறும் வரை கேள்விகள் கேட்டு அறிந்து கொள்வது மற்றொன்று தகுதி. மற்றொன்று, அவர்கள் கேட்டதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஏனெனில் அதில் நல்ல அனுபவம் ஏற்படும். அவர்கள் கருமி அல்ல, தாராளமானவர்கள். அவர்கள் கிருபணர்கள் அல்ல, பிராமணர்கள். அவர்கள் கேட்க விரும்புவர் கேட்டதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளும் விருப்பமும் உள்ளவர்கள். சரளமான தாராளமான பரிமாற்றம். அவர்கள் கேட்டதை வாழ்வில் செயல்படுத்தி வாழ்வர். என்னவெல்லாம் கேட்டனரோ அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். ஆரம்பம் மரியாதையுடன் தொடங்குகிறது என்கிறார். கடைசி இலக்கு என்ன என்று எல்லாம் தெரிய வேண்டாம். நமக்கு எப்படி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவசியமில்லை. சரியான மரியாதை இருந்தால் போதும், தெளிவான கேள்விகள் தானாகவே வரும். சோ பார்க்கும் பொழுது மேல்நாட்டு வழிமுறையில் இந்த மரியாதை கிடையாது. கல்வி முறை, குடும்ப முறை எல்லாமே மரியாதை என்ற கலாச்சாரம் இல்லாமல் உள்ளது. சில இடங்களில் சில திவிலை மரியாதை மீதம் உள்ளது. அமெரிக்க கலாச்சாரம் அதிர்ச்சி தருகிறது. மனைவி மேல் மதிப்பில்லை, தாய் மேல் மதிப்பில்லை, பசு மேல் மதிப்பில்லை, நிலத்தின் மேல் மதிப்பில்லை, எது எதுவின் மீன்றும் மரியாதை இல்லை, எதற்குமே மரியாதை அளிக்கப்படவில்லை. இவை எல்லாமே மரியாதை அளிக்கப்பட வேண்டும், எல்லாமே சூறையாடப்படுகின்றன. மனிதர்கள் மூலப்பொருள்கள் எல்லாமே மரியாதை இல்லாமல் சூறையாடப்படுகின்றன. மரியாதை அக்குணங்களை சூறையாடும் தன்மையை தடுக்கிறது. பணிவுடன் மதிப்புள்ள பொருள்களை அணுக வேண்டும். எவர் அந்த குணங்களை கொண்டுள்ளனரோ அவர்களை மரியாதையுடன் அணுக வேண்டும். நன்னடத்தை இல்லாததால் நாம் மரியாதை செலுத்த முடிவதில்லை. எனவே சரியான நிலையில் இருப்பவன் தான் அறிந்து கொள்ள முடியும், அவன்தான் அறிந்து கொள்ள முடியும். சோ நடைமுறையில் கல்வி முறை இப்பொழுது கசாப்புக்கடை வழிமுறையாக அமைந்துள்ளது. அம்முறையிலிருந்து உருவாகி வரும் தன்மைகள் குணமற்றவையாகத்தான் இருக்கும். வாசனை கலந்த கவர் போன்று வெளியில் நடப்பு, உள்ளே உண்மை இல்லாத நிலைமை இருப்பது. மரியாதை என்பது மிக முக்கியமான ஒன்று. எந்தவித சொந்தமும் இந்த அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். ஆசிரியர் மாணவன் போன்ற எந்த சொந்தமும் இதன் மரியாதை அடிப்படையில் இருந்தால்தான் சிறந்து விளங்கும்.